فعن أبي هريرة رضي الله تعالى أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ثلاث منجيات وثلاث مفلكات رسول الله صلى الله عليه وسلم قال أبو هريرة رضي الله تعالى ثلاث منجيات மூன்று செயல்கள் ஒரு மோமினுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். வசலாசன் முகலி காட்டு, அதுபோல மூன்று தன்மைகள் அவனை அழிவுக்குள்ளாக்கிவிடுவான், நாசத்திற்குள்ளாக்கிவிடுவான் என்று சொல்லிவிட்டு பெருமானார் செல்லலாம் சொன்னார்கள், இப்ப தகவல்தா அபிசிறு ஆராமியது. மனிதனை ஈடேற்றமடைய செய்யக்கூடிய, ஒரு மோமினை ஈடேற்றமடைய செய்யக்கூடிய, வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடிய மூன்று செயல்களில முதலாவது பகிரங்கமான சூழ்நிலையிலும் மறைமுகமான சூழ்நிலையிலும் அல்லாஹ்வை அஞ்சுவது, வெளியிலேயும் சரி தனிமையிலும் சரி அல்லாஹ்வை அஞ்சுவது. இரண்டாவது ஒரு கௌலு பில் ஹக்கே ஃபிர்ல்லாஹு ஸஹபி, நேர்மையான சொல்லை சொல்லுவது, கோபத்தில் இருந்தாலும் சரி மகிழ்ச்சியில் இருந்தாலும் சரி. ஒரு கஸ்தூபில் பக்கரி வரவினா, மூன்றாவது தன்னுடைய வறுமை நிலை நிலையிலும் செல்வ நிலையிலும் நடுநிலையை கையாளுவது. இந்த மூன்றும் ஒரு மூமினுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அல்லாஹ்வை அஞ்சுவது எப்படின்னு சொன்னா, எந்த நிலையிலும் அவன் மறைவாக இருந்தாலும் சரி பகிரங்கமாக மக்களுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை அஞ்சுவது. குற்றங்கள் செய்கிற போது மறைவாக செய்துவிட்டு மனிதர்களை பயந்து அஞ்சி மறைவாக செய்வது, அல்லாஹ்வுடைய அச்சமில்லாமல் இருக்கும். அதே நேரத்தில் அந்த குற்ற செயல்களை மனிதர்களுக்கு முன்னால் செய்வதற்கு வைக்கப்படுவது. இந்த மாதிரி தன்மை இல்லாமல் சகல நிலைகளிலும் அல்லாஹ்வுடைய அச்சம் மனதில் ஏற்படுவது, இது வெற்றிக்குரிய வழி. அதுபோல மனிதனுடைய கோபலாபங்கள் வருகின்ற நேரத்திலும் மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்திலும் உண்மையை பேசுவது. சில பேருக்கு கோபம் வந்தால் கண்ணு மூக்கு தெரியாது, சத்தியத்தை மறுக்க ஆரம்பித்துடுவார்கள். அந்த கோபத்தின் காரணத்தினால் உண்மையை நிராகரிக்க ஆரம்பித்துடுவார்கள். அப்படி இல்லாமல் அந்த நிலையில எல்லா நிலையிலும் உண்மையை சத்தியத்தை மொழிவது. மூன்றாவது தன்னுடைய வறுமை நிலையிலும் செல்வ நிலையிலும் நடுநிலையை மேற்கொள்வது. கஷ்டம் வருகிற போது மட்டும் அல்லாஹ் பயப்படுறது மாதிரி நடிக்கிறது, தொழுகிறது, எல்லாம் செய்வது. கஷ்டம் நீங்கிவிட்டது என்று சொன்னால், செல்வ நிலை ஏற்பட்டுவிட்டது என்று சொன்னால் பள்ளிவாசலுக்கு பக்கமே வர்றதில்லை. இது மாதிரி நிலை இல்லாமல் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நடுநிலையை கையாளுவது. இந்த மூன்றும் மனிதனுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அம்மல் முகலிக்காக மனிதனை அழிவுக்குள் ஆகக்கூடிய மூன்று செயல்கள், பகன் முத்தபவன், தன்னை ஆட்கொள்ளக்கூடிய பேராசை, அந்த பேராசைக்கு அடிமையாகிவிடும். பேராசை ஆசை என்பது மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒன்றுதான். அந்த ஆசை பேராசையாக மாறி அந்த பேராசை இன்னும் கொஞ்சம் பரிணாமம் பெற்று அதுக்கு அவன் அடிமையாகிவிடுவான். அந்த ஹவா என்பது அவனை மிகப்பெரிய அழிவுள்ள கொண்டு போய் சேர்ந்துவிடும். அதை யாருமே யோசிக்கிறதே இல்லை. செல்வம் வர 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 சந்தோஷமாகத்தான் இருக்கும். செல்லாலு சொல்வார்கள், செல்வம் என்பது பசுமையானது, இன்பமானது. அது வர வர ரொம்ப கொஞ்சம் ஆசையாக தான் இருக்கும், இன்பமாகத்தான் இருக்கும். ஆனால் ஒரு அளவை அது கடந்து விட்டது என்று சொன்னால் அந்த மனிதனை அது அடிமைப்படுத்திவிடும். அந்த பேராசை அவனை அடிமைப்படுத்திவிடும். அதுக்கு பிறகு அவன் கண்டதற்கெல்லாம் பேராசைப்பட ஆரம்பித்து விடுவான். அவனுக்கு தகுதியில்லாத பொருள்களின் மீது எல்லாம் பேராசை ஏற்பட்டு விடும். அந்த பேராசை அவன் அடிமையை கொண்டு போய் சேர்த்து விடும். அதற்கு நிறைய அதிசயங்கள் எல்லாம் இருக்கிறது. அது மாதிரி அவனை அடிமைப்படுத்துகின்ற அளவுக்கு பேராசை மனோச்சை அவனுக்கு அது முழுமையாக வழிபடுகின்ற அளவுக்கு அந்த இச்சைகளை அவன் கடைபிடிப்பது. மூன்றாவது என்னன்னு சொன்னா செருக்கு. செருக்குன்னு சொல்லி சொல்கிற போது ஒரு மனிதன் எல்லாத்துக்குமே நம்ம தான் அப்படின்னு நினைக்கிறது. தன்னை மீறி ஒரு பேச்சு இருக்கக்கூடாது, தனக்கு மீறி யாரும் நடக்கக்கூடாது. நம்ம சொல்றதா கேட்கணும், நம்ம சொல்றதா நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இது ஒரு மனநோய். இந்த எண்ணம் அவனை பைத்தியமாக்கி வரும், நாலடியில் அவன் பைத்தியமாக்கி வரும்.
அதற்கு தூப்பு போட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட எண்ணமுடையவர்களே அதற்கு அதிலிருந்து அவர்களை மாற்றுவதற்கான வழிகளைத்தான் செய்ய வேண்டுமே தவிர, சில பேர் அந்த தூபம் போடுவாங்க. ஆமா ஐயா, நீங்க சொன்ன சரிதான், அது என்ன அது எத்தனை காலம் இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லி அதை தூபம் போட்டு அதை வளர்த்து விடுவார்கள். அவர்கள் உண்மையிலே உங்களுக்கு நன்மை செய்யவில்லை, தீமை செய்கிறார்கள் என்பதை நான் உணர வேண்டும். அந்த எண்ணம் மனிதனை மிகப்பெரிய அழிவுக்குள்ளாகி இந்த குடும்பங்கள்ல, சில குடும்பங்கள்ல வந்து ஒரு மூணு நாலு ஆண் மக்கள் இருப்பார்கள், பாலிகர்கள். மூத்தவருக்கு கல்யாணம் ஆயிருக்கும், இளையவருக்கு திருமணத்திற்காகவே மேம்பார்க்கப்படுகிற போது அந்த முதல் மூத்த மருமகனுக்காக எல்லாருக்கும் கிடையாது. சில நபர்கள் இந்த மாதிரி செருப்பு உள்ளவர்கள், அந்த மூத்த மருமகன் என்ன செய்வாங்கன்னா, தன்னை விட அழகானவன், தன்னை விட அறிவானவன், தன்னை விட எந்த வகையிலும் கொஞ்சம் மேலே இருக்கிறவங்க வந்துவிடக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருப்பாங்க. அதனால பெண்பாக போது நடக்கிற இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தாலும் கூட ஏதாவது ஒரு குறையை சொல்லி அதை தடுப்பாங்க. இவங்க நினைச்சாங்கன்னா மருமகன் சொல்லிட்டா வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. ஆனா அவங்க உள்ளத்துல தன்னை விட மிஞ்சவர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவங்களோட உள்ளத்துல ஒரு வாரத்துல இருக்கு. அப்படி நிறைய குடும்பங்கள்ல பார்க்கணும். அதுபோலதான் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, தன்னை விட மிஞ்சவர்கள் இருக்கக்கூடாது. நம்ம என்ன சொல்றோம் அதான் நடக்கணும், நம்ம என்ன சொல்றோமோ அதான் கேட்கணும் அப்படிங்கிற நிலை வந்துவிட்டது என்று சொன்னால் அது அவனை அழிவுக்குள்ளே கொண்டு போய்விடும், மிகப்பெரிய அழிவுக்குள்ளே கொண்டு போய்விடும். உமரதாமை காலத்துல பக்கத்து பகுதியிலே ஒருத்தர் அரசராக இருந்தார், ஜபலா என்று சொல்லப்படும். ஏற்கனவே இந்த நிகழ்ச்சி சொல்லி இருக்கிறேன், நினைவுக்காக சொல்கிறேன். ஜபலா என்ற அந்த அரசர் ஹஜ்ஜிக்கு வந்திருந்தார். ஹஜ்ஜிக்கு வந்திருந்த போது தவாப் செய்கிற போது நம்ம ஏழாம் துணி போட்டிருக்கோமா இல்லையா, அப்படி ஏழாம் துணி அணிந்திருந்தார். அது கொஞ்சம் உடம்புல இருந்து கொஞ்சம் நழுவி கீழே தரையில ஒட்டியது, தரையில தேடி கொண்டு வந்தது. பின்னாடி வந்து கொண்டிருந்த ஒரு விவசாயி, ஏழை விவசாயி, அவருடைய அந்த ஏழாம் துணி மிதித்து விட்டார். கீழே விழுந்த உடனே மிதிச்சிடும். அந்த தவாப்புல செருக்கெல்லாம் நடக்கும், அந்த செருப்பு போட்டு தவாப் செய்வாங்க. இப்ப செருப்பெல்லாம் போட வேண்டியதில்லை, அந்த செருப்பு நம்ம காலத்துக்கும் போது அதை மிதிச்சிருவாங்க. செருப்பு போட்டவர் அப்படியே விழுந்து விடுவார். இப்படியெல்லாம் இருந்தது. அதுபோல தரையில அந்த துணி விழுந்த உடனே பின்னாடி வந்தவர் அது தெரியாதனமா மிதிச்சிட்டாரு. அந்த துணி கீழே விழுந்துருச்சு, விழுந்து இவருடைய உடல் வெற்றுடலாக ஆகிவிட்டது. உடனே இவருக்கு கோபம் வந்துருச்சு, திரும்பி பார்த்தார். பார்த்த யார் என்னன்னு விசாரிக்கல, ஓந்து ஒரு அறை கொடுத்தார் அந்த விவசாயி. அவருடைய கண்ணை சிறந்து போகிற அளவுக்கு, வீங்கி போகிற அளவுக்கு ஒரு அடியா ஓங்கி ஆரம்பித்தார். அந்த அஜில விமரதாரான் அவர்களும் வந்திருக்கிறார்கள், அவங்க கூட அவர்களுக்கு தங்கியிருக்கிறாங்க. இவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த ஏழை நீதியான அரசாட்சி நடந்து கொண்டிருக்கிறது, நீதி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லா மக்களிடத்திலும் உள்ளத்திலும் இருந்தது. நேராக விமரதாரன் எங்கே தங்கியிருக்கிறாங்கன்னு விசாரிச்சு அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய கூடாரத்துக்கு வந்தார்கள். வந்து செய்தி சொன்னார்கள். உடனே உமரதாரன் அந்த மனிதரை, அந்த அரசரை அழைத்து வரும்படி சொன்னார்கள். அவர் அரசரங்களெல்லாம் வந்த பிறகுதான் தெரியும், ஏதோ ஒரு மனிதர் என்னை அழைத்து விட்டார் என்று ஒரு புகார் சொல்ல அந்த அவை மனிதரை அழைத்து வர சொன்னார்கள். அவர் அழைத்து வரப்பட்டார். உமரதாருடைய அந்த கூடாரத்தில் விசாரணை நடைபெறுகிறது. சொன்ன இவர் தான் நீ அறிந்தார். ஜபலாட்டத்தில் கேட்கப்பட்டது, ஏன் அவர் அடிச்சீங்க அப்படின்னு கேட்கப்பட்டது. சொன்னார், ஏன்னா நான் இப்ப போட்டிருந்த துணியை மிதித்து விட்டால் அதனால் என்னுடைய துணி கீழே நடுவு கீழே விழுந்து விட்டது, அதனால் நான் அடித்தேன். உமரதாஸ் சொன்னாங்க, அவர் வேணும்னு செய்யலையே, உங்க துணி தரையிலே பட்டபோது அவருடைய கால் மட்டும் அது கீழே விழுந்து விட்டது, அவர் வேண்டுமென்றே செய்யவில்லையே அப்படின்னு சொல்லி சொன்னபோது, அவர் வேணும்னு செய்தாலும் வேண்டாம்னு செய்தாங்க, என்னுடைய உடல் அந்த இடத்துல காபத்துலாவுக்கு முன்னால் நான் வெற்றுடலாக ஆகிவிட்டேன், எனவே நான் அடித்து விட்டேன். அடிச்சதுக்கு மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேட்கலான்னு சொன்னா அது மாதிரி அவர் அடிப்பார், அடி பெற்றுக் கொள்ளுங்க, இதுதான் தீர்ப்பு. நீங்க செய்யறதுக்கு அவர் நினைச்சுக்கணும், மன்னிக்கணும், மன்னிப்பு கேட்கணும் நீங்க. அப்படி இல்லாட்டி அவர் திரும்ப உங்களை அமௌண்ட் அடிப்பார், அதை நீங்க பெற்றுக் கொள்ளுங்க. இப்ப ஜபலா சொன்னா அந்த இடத்துல தான் அவருக்கு செருப்பு ஏற்படுகிறது. நான் ஒரு அரசர், ஒரு பகுதி ஆளுகின்றவன், என்னை வந்து அடிவாங்க சொல்றீங்களா அப்படின்னு சொன்னபோது உமரதாஸ் சொன்னி, அரசனாக இருந்தாலும் சரி ஆண்டியாக இருந்தாலும் சரி, அல்லாவின் சன்னிதானத்திலே எல்லாமே ஒன்றுதான். அவன் ஏழையாக இருந்தாலும் அவனை அடித்துவிட்ட காரணத்தினால் அதற்கு பவரமாக நீ பவரம் பெற்றுதான் ஆக வேண்டும் என்று தீர்ப்பளித்தார்கள். ஜபலா சொன்னாரு, அப்படின்னா உங்க இஸ்லாம் எனக்கு தேவையில்லை என்ற. அவர் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவர், கொஞ்ச நாளுக்கு ஆச்சு. அப்படியாக இருந்தால் அவர் இஸ்லாமே எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டு அவர் இஸ்லாத்திலிருந்தே வெளியேறிவிட்டார். வெளியேறி போய் தன்னுடைய பதவி எல்லாத்தையும் விட்டுட்டார். சில நாட்கள் கழித்து ஒரு இடிபாடுகளுக்கு மத்தியில் சிக்கி அவர் இறந்து போய்விட்டார். காப்பலாக இறந்து போய்விட்டார். அந்த ஒரு எண்ணம் அந்த மனிதர் எந்த அளவுக்கு சுவர்க்கவாதியாக போக வேண்டிய ஒரு மனிதரை நரகவாதியாக ஆக்கி விடுகிறது. அதுபோலத்தான் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் மனிதனுடைய அந்த எண்ணம் அல்லாவுக்கு அப்படிப்பட்டவர்கள் சொந்தத்தில் கொண்டு போய் சேர்க்க விரும்ப மாட்டான். நீ அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அதிலேயே அல்லாவை மூழ்கடித்து விடுவான். எனவே மனிதர்கள் தங்களைத்தானே சீர்திருத்திக் கொள்வதற்காக அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள நம்மள்கிட்ட தப்பு செஞ்சிட்டோமோ, இந்த ஆழ்த்தை நம்மளுக்கு பேசுறது தவறா போய்விட்டதோ அப்படிங்கிற உணர்வுக்கு நாம் ஆளாக வேண்டும். அப்படி ஆளாகிறது அதிலிருந்து விலகிக் கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பு உண்டாகும். எல்லாமே நம்ம சொன்னபடி நடக்கணும். நம்ம சொன்னபடிதான் காரியங்கள் நிறைவேற வேண்டும். நம்ம நினைத்ததுதான் நடக்க வேண்டும் என்றெல்லாம் நினைப்பது மிகப்பெரிய அறிவீனமும் அதே நேரத்தில் வழிகேடுமாகும். அல்லாஹ்விடம் பாதுகாக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள். பேராசை, அதுபோல மனிதனுக்கு ஏற்படுகிற இது போன்ற செறித்துத்தன்மை, இவைகளெல்லாம் மிகப்பெரிய மோசத்துக்களாக சொல்லிவிட்டு செல்லலாம் சொன்னாங்க. போய் அசத்து உண்மை மேல சொல்லப்பட்ட எல்லா விஷயத்திலையும் இது ரொம்ப மோசமானது, செறித்து மோசமானது என்று சொல்லி காட்டுகிறாங்க. அந்த தன்மை முழுமையான உன்னுடைய உள்ளத்தில் அறவே இருக்கக்கூடாது. இந்த விலாயத்துக்கு போறவங்க சூப்பிங்கிற அந்த தன்மைக்கு போகிறவர்களுக்கு முதலில் இதைத்தான் அடித்து ஒதுக்குவார்கள். இந்த தன்மை நான் என்பது இல்லை, அறவே அந்த 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 எண்ணத்தை மறைத்துடுவார்கள். அனைத்தும் நிறைந்திருப்பவன் அல்லாஹ்தான். அல்லாஹ் அத்தனையுமே சூழ்ந்திருக்கிறான், அங்கே நான் என்று ஒன்று கிடையாது அப்படிங்கிற நிலையில் தான் அந்த பயிற்சியை கொடுத்து அவர்கள் அந்த அந்த சூப்பியை தான் தன்மைக்கு கொண்டு போவார்கள். ஆனா இன்னைக்கு அது மாதிரியான சூப்பியான தன்மைகளை கொண்டு போகக்கூடிய தரீக்காக்கள் இடத்திலும் கூட அப்படிப்பட்ட தன்மை இல்லாமல் இருக்கிறது. அங்கேயும் புத்திதான் நிகழ்த்திருக்கிறது. அங்கே நான் அப்படிங்கிற எண்ணம் தான் நிகழ்த்திருக்கிறது. அந்த எண்ணம் இருக்கிற போது எந்த தரீக்காக போனாலும் பயன் கிடையாது, எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த அது ஏன்னா அசல் அதுதான். ஒரு மனிதனை அந்த அளவுக்கு பரிசுத்தப்படுத்தி கொண்டு வருகிற நிலையே அதுதான். அது இல்லை என்று சொன்னால் அங்கே வேலை கிடையாது, ஆன்மீகத்துக்கு வேலை கிடையாது. அப்ப அந்த அடிப்படையில நாம அதாவது அதிசயில வருகிற ஒரு மனிதன் விவாதி செய்கிறான், திதிர் செய்கிறான், விவாதி செய்கிறான், அதை செய்யறான், என்ன மாதிரி யாரும் செய்ய முடியாது அப்படின்னு வந்துட்டாலே அத்தனையே சாம்பலாகி போயிருக்கிறாங்க. ஒண்ணுமே அது கிடையாது. வருஷ கணக்குல நாம கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு செய்த அத்தனை விவாதத்திலும் அங்கே ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகிறாங்க. எனவே தன்னுடைய செயல்களை, தன்னுடைய குணங்களை, தன்னுடைய திறமைகளை பெரிதாக நினைத்து செய்ய முடியும். நம்ம தான் இதுக்கு காரணம், நம்மளுடைய பேச்சுதான் மக்கள் கேட்க வேண்டும் அப்படிங்கிற நிலை வருமானால் அது மிகப்பெரிய அழிவுக்குள்ளாகிவிடும். இனி அப்படிப்பட்ட நிலை என்று எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட தன்மைகள் மிக மோசமான தன்மைகள் என்பதை நாம் விளங்கி அதிலிருந்து விடுபடுவதற்கு வளரவும் நமக்கு தொகுதி செய்வாங்க.